நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
உயர்மட்ட பொருளாதார வல்லுநர்கள், வணிகத் தலைவர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இந்த வாரம் கன்பராவில் ஆஸ்திரேலியாவின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான தேசிய வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள கூடினார்கள். மற்றைய பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகளைப் போலவே கடந்த பல தசாப்தங்களாக ஆஸ்திரேலியாவும் தொடர்ந்து குறைந்த உற்பத்தி திறன் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த வட்டமேசை மாநாட்டில் யதார்த்தமான ஆனால் நம்பிக்கையான எதிர்பார்ப்பு உள்ளது என்று கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் கூறியிருந்தார். அவர் எதிர்பார்த்தது அவருக்கு கிடைத்ததா? மூன்று நாள் உச்சி மாநாட்டின் முதல் இரண்டு நாட்கள் குறித்த செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். அரசு அதிகாரிகள், வணிகத் தலைவர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் இந்த வாரம் கன்பராவில் ஒரு தேசிய பொருளாதார வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன்போது உற்பத்தி திறன் வளர்ச்சி என்ற ஒரு பரபரப்பான வார்த்தையை அவர்கள் குறிப்பிடுவதை நீங்கள் தொடர்ந்து கேட்டிருப்பீர்கள். உற்பத்தி திறன் என்பது கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளின் தொகுப்பில் எவ்வளவு வெளியீடு செய்ய முடியும் என்பதை குறிக்கிறது. இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியது. ஒன்று, தொழிலாளர் உற்பத்தி திறன். இது தொழிலாளர்களின் திறன்கள், அவர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் மற்றும் அவை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகின்றன போன்றவற்றில் கவனம் செலுத்துகிறது. மற்றொன்று, மல்டிஃபேக்டர், பல காரணி உற்பத்தி திறன். இது மூலதனம், நிலம், ஆற்றல் மற்றும் பொருட்கள் போன்ற தொழிலாளர்களுக்கு அப்பாற்பட்ட காரணிகளை பார்க்கிறது. குறைந்த வேலை நேரத்தில் குறைந்த வளங்களுடன் அதிகமான உற்பத்தி அல்லது சேவை பெறுவது என்பது உற்பத்தி திறன் வளர்ச்சி. சமீபத்திய ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவின் உற்பத்தி திறன் வளர்ச்சி குறைந்துள்ளது. 2022-23 நிதியாண்டில் இது 0.9% மட்டுமே என்பது நோக்கத்தக்கது. பல முன்னேறிய பொருளாதார நாடுகளின் பொதுவான அனுபவத்தை இது பிரதிபலிக்கிறது என்றாலும், வீழ்ச்சியடைந்து வரும் வணிகப் போட்டி, தொழில்நுட்பத்தில் மெதுவான மேம்பாடுகள் மற்றும் குறைந்த ஊதிய வளர்ச்சி போன்ற ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தின் தொடர்ச்சியான குறைபாடுகளையும் இந்த மந்தநிலை பிரதிபலிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் திறமைசாலிகள் மற்றும் வணிக முதலீட்டை அதிகரிக்க பெட்ரோல் மற்றும் மாநில அரசுகளால் பல முயற்சிகள் மற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக பெரிதாக இல்லாவிட்டாலும் வரி சீர்திருத்தங்களில் சில முயற்சிகள் நடந்துள்ளன. உயர்கல்வியில் சில மாற்றங்களை கண்டோம். மாநில அரசுகளும் இதில் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கின்றன. விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசுகள் அதிக வீடுகளை கட்டுவதற்கு தேவையான திட்டமிடல் முறையை சீர்திருத்துவதை நாங்கள் கண்டோம். இருப்பினும், வயதான மக்கள் தொகை உட்பட ஆஸ்திரேலியாவின் உற்பத்தி திறனுக்கான சில தொடர்ச்சியான தடைகளை கொள்கை மாற்றங்களால் மட்டும் ஈடு செய்ய முடியவில்லை. ஆஸ்திரேலியாவின் சேவைத்துறையின் வளர்ச்சியும் உற்பத்தி திறனை குறைக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். வணிக பிரதிநிதிகள் ரெட் டேப், சிவப்பு நாடா அளவுகளை குறைக்கவும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை ஏற்கவும் அழைப்பு விடுகின்றனர். ஒரு வேலை வாரம் என்பது 4 நாட்கள் வேலை செய்வது என்பதைக் காண தொழிற்சங்கங்கள் விரும்புகின்றன. வேலைவாய்ப்பு சேவைகளை சரி செய்ய வேண்டும் என்று நலன்புரி நிறுவனங்கள் அரசை வலியுறுத்துகின்றன. இவற்றில் மிகவும் சர்ச்சைக்குரிய தலைப்புகளில் ஒன்று செயற்கை நுண்ணறிவு. ஆனால் மனிதர்கள் செய்யும் வேலைகள் மீது AI செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தும் தாக்கம், பதிப்புரிமை மீதான விதிமுறைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை தமது வணிக செயற்பாடுகளில் பயன்படுத்தும் திறன் வணிக நிறுவனங்களிடம் உள்ளதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. 3 நாள் தேசிய உச்சி மாநாடு அரசுக்கு கருத்து சொல்லும் ஒரு அரங்கமாக மட்டுமே இருக்கப் போகிறது என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. ஆனால் குறைந்த உற்பத்தி திறன் வளர்ச்சியால் இளையோர் ஏற்கனவே விலை கொடுத்து வருவதால் வளர்ச்சி மனநிலையை அரசு அதன் கொள்கை வகுப்பில் மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உற்பத்தி திறன் ஆணையத்தின் தலைவர் டேனியல் வுட் கூறினார். இந்த பின்னணியில் அரசின் பொருளாதார சீர்திருத்த வட்டமேசை மாநாட்டை பிரதமர் அந்தனி அல்பனீசி அதிகாரப்பூர்வமாக நேற்று முன்தினம் August 19 தொடக்கி வைத்தார்.
We have an agenda that we're elected on. It's not the limit of our ambition. And one of the things that I hope defines the government that I'm so proud to lead is that we're an inclusive government. We are open to ideas from business, from unions, from civil society, from academics, right across the board.
பலவீனமடைந்து வரும் ஆஸ்திரேலியாவின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்று பார்க்கப்படும் இந்த வட்டமேசை மாநாடு 3 நாட்கள் August 19 தொடங்கி இன்று August 21 நிறைவுக்கு வரும். முதல் நாள் உறுதி வாய்ந்த பொருளாதாரத்தை கற்று எழுப்புதல் என்ற தலைப்பிலும், உற்பத்தி திறன் குறித்து 2 நாளும் விவாதிக்கப்பட்டு, இறுதி நாளான இன்று நீண்டகாலம் நிலைத்திருக்க வைக்கும் நிதிநிலையை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. BHP மற்றும் வுட்சைட் போன்ற பாரிய நிறுவனங்கள், வங்கிகள், சிறு வணிகங்கள் என்று பல வணிக நிறுவனங்களின் தலைவர்கள், ACTU மற்றும் SDA போன்ற தொழில்துறை தொழிற்சங்கங்கள், கொள்கை வல்லுநர்கள், சிந்தனை குழாம்கள், கல்வியாளர்கள், அரச அமைச்சர்களும் எதிர்கட்சி பார்வையாளர்களும் என்று இந்த உச்சி மாநாடு 100க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களை ஒன்றிணைத்தது. பொருளாதார பின்னடைவு போன்ற அதிர்ச்சிகளை ஆஸ்திரேலியா எவ்வாறு தாங்கும் என்பது பற்றிய விவாதம் முதல் நாள் நடந்தது. அதில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் அது ஏற்படுத்தும் உலகளாவிய விநியோக சங்கிலி மீதான அழுத்தங்கள், காலநிலை மாற்றத்தால் வரும் இடையூறுகள், குறிப்பாக இயற்கை பேரழிவுகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாக மாற்றுவதற்கான செலவுகள் மற்றும் உலகளாவிய பணவீக்க அழுத்தங்கள் என்பன குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மூலவளங்களின் ஏற்றுமதியை ஆஸ்திரேலியா அதிகமாக நம்பியிருப்பதாகவும், உயர்மதிப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தில் போதுமான அளவு பன்முகப்படுத்தப்படவில்லை என்றும் கவலைகள் எழுப்பப்பட்டன. இவையெல்லாம் முதல் நாள் நடந்த விவாதங்கள் என்றால், உற்பத்தி திறன் குறித்து இரண்டாம் நாள் பேசப்பட்டது. சிறந்த கருவிகள், பயிற்சி மற்றும் அமைப்புகளிலிருந்து தான் உற்பத்தி திறன் வருகிறது, இதற்கு கடின உழைப்பு மட்டும் போதுமானதல்ல என்ற வாதம் பலராலும் முன்வைக்கப்பட்டது. மண்வெட்டியை பயன்படுத்துவதை விட மண் தோண்டும் விசைப்பொறி எக்ஸ்கவேட்டரை பயன்படுத்துவது சாலச் சிறந்தது என்ற உதாரணம் பலராலும் எடுத்துச் சொல்லப்பட்டது. கடந்த 60 ஆண்டுகளில் நாட்டின் உற்பத்தி திறன் மிக குறைந்த வளர்ச்சியில் உள்ளது என்பதில் அனைவரும் உடன்பாடு கண்டனர். ஒரு திருப்பம் இல்லாவிட்டால் மக்களின் வாழ்க்கை தரம் தேக்கமடையும் என்பதையும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். இரண்டாம் நாள் முடிவில் வீட்டு கட்டுமானம் தொடர்பாக சிறந்த ஒழுங்குமுறைகளை கொண்டுவர பொருளாதார வட்டமேசையில் பங்கேற்றவர்கள் நம்பிக்கை தெரிவித்ததாக கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ் கூறினார். கட்டிடத் தரங்களை சமரசம் செய்யாமல் கட்டிடம் தொடர்பான ஒழுங்குமுறை மிகவும் திறமையானதாக மாற வேண்டும் என்று அவர் கூறினார்.
Better regulation, making sure regulation is serving a useful purpose, making sure approvals can be quicker without ignoring our responsibilities to communities or to the environment. How can we quicken the pace of approvals so that we can build more of the stuff that we all want to see in our economy?
EPBC சட்டத்தின் கீழ் நிறுத்தப்பட்ட 30,000 வீட்டுத் திட்டங்களை செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சுற்றுச்சூழல் அனுமதிகள் வழங்குவதன் மூலம் ஒழுங்குபடுத்துதல், ஸ்டாம்ப் டியூட்டி வரி சீர்திருத்தங்கள் மற்றும் சூப்பர் அனுவேஷன் ஓய்வு நிதியத்தை வீட்டில் முதலீடு செய்வதற்கு 35,000 வீடுகள் வரை நிதியளிக்க அனுமதிப்பது போன்ற விருப்பங்களும் இரண்டாம் நாள் விவாதத்தின் பெரும்பகுதியை வடிவமைத்தன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர மயமாக்கல் போன்றவை கொண்டுவரும் ஆதாயங்களை தொழிலாளர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வாதத்தில் தொழிற்சங்கங்கள் ஊதிய இழப்பு இல்லாத 4 நாள் வேலை வாரத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று வாதிட்டன. அதனால் மன ஆரோக்கியம் தக்கவைத்தல் மற்றும் 1 மணி நேரத்தில் அவர்கள் செய்யும் வேலையின் அளவு அதிகரிக்கும் என்றும் கூறப்பட்டது. நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் அதன் தொழிலாளர்களை பயிற்றுவிக்க ஊதியத்தில் 1.5% நிதியளிக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது முதலாளிகளால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. வணிகத் தலைவர்களின் கோரிக்கைகளில் முக்கியமாக முக்கிய திட்டங்களுக்கு விரைவான ஒப்புதல் வழங்கல், பெடரல் மற்றும் மாநில அரசு மட்டங்களில் ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளில் உள்ள வேறுபாடுகளை குறைத்தல், புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி, புதுமை மற்றும் AI திறன்களில் முதலீடு ஆகியவற்றிற்கு அதிக சலுகைகள் கோரப்பட்டன. புதிய வீடுகளை கட்டும்போது பொதுவாக குறைந்த அடர்த்தி கொண்ட புறநகர் வீடுகளின் தற்போதைய நிலையை பராமரிக்க ஊக்குவித்தல், அடர்த்தி வரம்புகளை எதிர்ப்பது மற்றும் பொது போக்குவரத்தை ஆதரிப்பது மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதிக்கான ஒப்புதல் நேரங்களை குறைத்தல், பெண் பணியாளர்களின் பங்களிப்பை அதிகரித்தல், குழந்தை பராமரிப்பு, பெற்றோர் விடுப்பு, பணியிட நெகிழ்வுத்தன்மை என்பனவும் விவாதிக்கப்பட்டன. இந்த மாநாட்டில் சர்ச்சைகளும் பதற்றங்களும் இல்லாமல் இல்லை. திறன் வரி ஒரு மறைமுக வரி என்று முதலாளிகள் கண்டித்தனர். தன்னார்வ அணுகுமுறைகள் தோல்வியுற்றதாகவும் கட்டாய பங்களிப்புகள் அவசியம் என்றும் தொழிற்சங்கங்கள் வாதிட்டன. சுற்றுச்சூழல் ஒப்புதல் சீர்திருத்தங்கள், AIன் பயன்பாடு திறமையானது என்று கொடியிடப்பட்டது. ஆனால் சுற்றுச்சூழல் மேற்பார்வை குறித்த கவலைகள் எழுப்பப்பட்டது. புதிய வீடுகள் கட்டப்படாமல் போவதற்கு கட்டுப்பாடுகள் ஒரு காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டது. ஆற்றல் திறன் தரங்களை முடக்குவது நீண்டகால காலநிலை இலக்குகளை பாதிக்கக்கூடும் என்று விமர்சகர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த உச்சி மாநாட்டை ஒரு பேச்சு திருவிழா என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. ஏற்கனவே கருவூல காப்பாளர் பணிமனையிலிருந்து கசிந்த சில கொள்கை வரைவுகள் முடிவுகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவை என்பதற்கான சான்றாக எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. உச்சி மாநாடு இன்று வியாழக்கிழமை தொடர்கிறது. இறுதி நாளான இன்று நிதிநிலையில் நிலைத்தன்மை குறித்து விவாதிக்கப்படும். அரசியலில் இருக்கும் சிக்கலான பிரச்சனையை சமாளிக்க இது அமைக்கப்பட்டுள்ளது என்று அவதானிகள் கூறுகிறார்கள்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.